ஒற்றுமையின் முக்கியத்துவமும் ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற காரணிகளும் போன்ற சில விடயங்களை மிக சுருக்கமாக இன்றைய குத்துபாவிலே பார்ப்போம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் எப்போதும் அவன் நன்மையின் சிகரமாக இருக்க வேண்டும், அவன் பாவத்தின் ஊற்றுக்கண்ணாக ஒரு மூமின் ஒரு முஸ்லிம் எப்போதும் வாழ முடியாது. சண்டை சச்சரவுகளுக்கு துணை போகின்றவர்களாக, குடும்பங்களை சுத்தி கலைப்பவனாக, ஊரிலே உள்ள ஒற்றுமைக்கு பாதகத்தை ஏற்படுத்துகின்றவனாக ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. அப்படி யாராவது ஒருவர் இருந்தாலும் அவர் முஸ்லிம் அல்ல, வெறுமனே ஒரு பேர் சாமியாகத்தான் இந்த உலகத்திலே வாழுகிறார் என்பது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தருகின்ற புத்திமதியாக இருக்கிறது. எனவே அன்றான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பகலிலே அல்லாஹ்வுக்கு அவனை நோம்பு நோக்குறான், இந்த நோம்புடைய கூலியை விட சிறந்த ஒரு விஷயத்தை சொல்லித்தரட்டுமா என்று கேட்டார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் இரவிலே நின்று வணங்குகின்றான், அந்த நின்று வணங்குகின்ற அந்த தொழுகையை விடவும் சிறந்த ஒரு விஷயத்தை சொல்லித்தரட்டுமா? அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் தான தர்மம் செய்கிறான், அதை விடவும் சிறந்தது அமலை சொல்லித்தரட்டுமா? இந்நபியர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதுதான் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வையில் இருக்கின்ற இருவர்கள், கோபித்துக் கொண்டிருக்கின்ற இருவர்களை ஒற்றுமைப்படுத்தி வைப்பதற்காக யாரெல்லாம் முன்னுக்கு வருகிறார்களோ, யாரெல்லாம் அவர்களை ஒற்றுமைப்படுத்தி வைக்கின்றார்களோ, அவர்கள்தான் சமூகத்திலே இத்தகைய வணக்கங்களை செய்பவர்களை விடவும் சிறந்தவர்கள் என்ற விஷயத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை வைத்து யோசித்து பாருங்கள், ஒற்றுமை எந்த அளவு முக்கியத்துவம் என்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமைக்கு உதாரணத்தை விளக்குகின்ற போது இப்படி சொன்னார்கள், அல் முஃமினூன் கரஜுலின் வாஹிதின், மூமின்கள் எல்லோரும் ஒரு மனிதரை போன்றவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் நபிகள் சொன்னார்கள், எல்லா முஸ்லிம்களும் எப்படிப்பட்டவர்கள், கமசரில் ஜசத், ஒரு உடம்பை போன்றவர்கள் என்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபியர்கள் சொன்னார்கள், கல் புனியான், ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் என்றார்கள். பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளங்குவதற்கு எப்படிப்பட்ட அழகான உதாரணங்களை சொல்லித் தருகிறார்கள். ஒரு உடம்புக்கு ஒப்பானவர்கள் முஸ்லிம்கள் எல்லோரும். அப்படி என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளங்கப்படுத்துகின்ற போது இப்படி சொன்னார்கள், கண்ணிலே ஒரு வருத்தம் வருகிறது, அந்த வருத்தத்தை ஏனைய உறுப்புகளும் அந்த வருத்தத்திலே பங்கெடுத்து அந்த களைப்பை அவைகளும் அங்கே தாங்கிக் கொள்கின்றன. அதே போன்று ஒரு மனிதனுடைய தலையிலே ஒரு வருத்தம் வருகிறது, அந்த தலைக்கு ஏற்பட்ட வருத்தம் ஏனைய உறுப்புகளும் அதிலே பங்கு கொண்டு அந்த கஷ்டத்திலே பங்கெடுக்கிறது. உங்களுடைய கண்ணுக்கு வருத்தம், கால் நடக்க மறுக்கும், உடம்பு ஓய்வு எடுக்க மறுக்கும், எங்களுடைய வயிற்றுக்கு சாப்பிட சாப்பாடை அந்த சாப்பாடை வாய்க்குள்ளே கொண்டு செல்வதற்கு எங்களுடைய வாய் மறுக்கும். ஏன் காரணம்? எங்களுடைய கண்ணுக்கு வருத்தம், எங்களுடைய தலைக்கு வருத்தம், அதன் காரணமாக ஏனைய உறுப்புகளும் அந்த வருத்தத்தை அனுபவிக்கின்றன. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படித்தான் முஸ்லிம்கள் மூமின்கள், அது கடல் கடந்து வாழுகின்ற ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், அல்லது கண்ணு கெட்டாத தூரத்திலே வாழுகின்ற ஐரோப்பிய நாடாக இருக்கலாம், அல்லது அரபு கண்டிகளில் வாழக்கூடியவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இப்படித்தான் அழகான உதாரணத்தை நபியர்கள் சொல்லித் தந்தார்கள். இன்னும் ஒரு இடத்தில் நபியர்கள் சொன்னார்கள், ஒரு உடம்பு கோப்பானவர்கள். இன்னும் ஒரு உதாரணத்தில் நபியர்கள் சொன்னார்கள், ஒரு கட்டிடத்துக்கு ஒப்பானவர்கள். இவைகள் எல்லாம் ஒரு கட்டிடத்திலே பார்வை, இரண்டு கல்லை வைக்கின்ற போது இடையிலே நாங்கள் சீமேந்து வைத்து மண்ணை வைத்து அதிலே இடைவிடாமல் அழகாக கட்டுகின்றோம். அப்படி என்றால் ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் எப்போதும் மற்றவருடைய குறைகளை காட்டி கொடுக்க கூடாது. காட்டி கொடுப்பவனாக இருந்தால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. அவன் வெறுமனே பேர் தாங்கிதான் முஸ்லீம், பேரளவில் தான் முஸ்லீம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த பல ஹதீஸ்களை நாங்கள் காணுகின்றோம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மிக முக்கியமாக இன்றைய குத்துபாவிலே நேரம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே முக்கியமான தலைப்புக்கு வருகின்றேன். ஒற்றுமையை வழிகாட்டுகின்ற சில இடங்களை ஞாபகப்படுத்திவிட்டு ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற சில காரணிகளை சொல்வதற்கு விளைகின்றேன். முதலாவது, ஒற்றுமையை வழிகாட்டுகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்ப்போம் என்றால், ஜமாஅத் தொழுகை. எவ்வளவு பெரிய ஒற்றுமை ஜமாஅத் தொழுகை! நாங்கள் ஜமாத்தாக சொல்கிறோம், ஒரு இமாம் அதற்கு பின்னால் மௌமூங்க எல்லோரும் சேர்ந்து அல்ஹம்துலில்லா ஒரு பள்ளி நிரம்பி வழிய அழகாக சொல்கின்றோம். அழகான ஒரு பள்ளி வாயில் அல்லாஹ் தந்திருக்கிறார், ஒரு அழகான ஒரு பள்ளி வாயில். இதுவரைக்கும் இந்த பள்ளி வாயில் கட்டப்பட்டு எத்தனை பேர் சுஜூது செய்யாமல் வீட்டில் இருப்பார்கள். அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, அதானுடைய சத்தம் யாருடைய காதை தொடுகிறதோ அவர்கள் அதற்கு பதில் கொடுக்க வேண்டும். அதற்குரிய பதில் என்ன தெரியுமா? பள்ளிக்கு வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூது செய்து விட்டு செல்வது. இப்படி யாரெல்லாம் சுஜூது செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்வார்களோ, கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் முதலாவது கேட்க போற கேள்வி சொல்லுவதான், அந்த தொழுகையை விட்டா ஏனைய காரியம் எல்லாத்திலே நாங்கள் செயலாகுவோம், ஏனைய காரியம் எல்லாத்திலே எங்களை ரிசர்ச் குறைஞ்சி போகும், எங்களுடைய முடிவு கைசீதமான முடிவாக அமையும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த மாளிகையை சிறப்பியுங்கள், இந்த மாளிகையை தொழுகையை கொண்டு அலங்கரியுங்கள். இந்த பள்ளி என்பது ஒரு உடம்பை போலதான், இந்த உடம்புக்கு பெருமதி இல்லை, அந்த ரூஹு போனா ரூஹை போலதான் பள்ளிக்கு வரக்கூடிய மக்கள், அந்த மக்கள் தான் இந்த பள்ளிக்கு ரூஹை கொடுக்க வேண்டும். மக்கள் செய்யக்கூடிய அமல், குர்ஆன் திலாவத், தொழுகை, ஜிக்ர், இவைகள் தான் அந்த பள்ளியை அலங்கரிக்கிறது. வெறுமனே பேனுகளோ இந்த லைட்டுகளோ அல்ல, வெறுமனே கண்ணுக்கு பளபளக்கின்ற இந்த அதாவது மாதல்கள் அல்ல, பெரிய ஒரு பாதைக்கு தோற்றுகின்ற இந்த மஸ்ஜித் அல்ல. ஆனால் அந்த பள்ளிக்கு வரக்கூடிய மக்களை பொறுத்துத்தான் அல்லாஹ் இந்த பள்ளிக்கும் இந்த ஊருக்கும் பரக்கத்தை இறக்குவான். எனவே அன்பான அல்லாஹ்வு நல்லடியார்களே, எதை சொல்லவர்கள் என்றால், ஜமாஅத் தொழுகை ஒற்றுமை வழிகாட்டுகின்ற மிக முக்கியமான இடம். இதை பொறுக்க முடியாத அன்றைய யூதர்கள், அன்றைய இஸ்லாத்தின் விரோதிகள், அபூ ஜஹல் போன்றவர்கள் நபிகளார் தொழுகின்ற போது அந்த பொறாமையை பார்த்துக் கொள்ள முடியாமல் என்ன செய்வார்கள், குடலை பொறந்து போட்டு அந்த ஒற்றுமையை சீர்குலைத்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக எத்தனையோ சதிகள் பணத்தை வீசுகின்றார்கள், தங்களுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்துகின்றார்கள், தங்களுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துகின்றார்கள் இந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக. எனவே அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, நாங்கள் ஜமாஅத்தா சொல்கிறோம், இது மிகப்பெரிய ஒற்றுமை. அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், தனித்து சொல்வதை விடவும் ஜமாஅத்தாக சொல்வது அதிகமாக நன்மை, 27 மடங்கு நன்மையால் உடையந்தது நன்மையை என்று சொன்னார்கள். எனவே எல்லோரும் பள்ளியில் தான் சொல்கிறார்கள், ஆனால் ஜமாஅத்தாக சொல்கின்ற போது அல்லாஹ் நன்மையை அதிகமாக்கி கொடுக்கிறான். எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுடைய ஒற்றுமையை வழிகாட்டுகின்ற இடங்களிலே ஒன்று அந்த ஜமாஅத் தொழுகை. அந்த சந்தர்ப்பத்திலும் ஷைத்தான் வருவான். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தப்புகளிலே தோளோடு தோளாகவும் காலோடு காலாகவும் ஒட்டி நின்று கொள்ளுங்கள். ஷைத்தான் எந்த இடத்திலே இடை இருக்கிறதோ அந்த இடத்திலே வந்து உங்களுடைய தொழுகையிலே ஊசலாடி விடுவான், உங்களுடைய தொழுகையை பாழாக்கி விடுவான். பள்ளிக்குள்ளேயும் சைத்தானுடைய ஊசலாட்டம் இருக்கும் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தெரிவித்தார்கள். எனவே இந்த ஒற்றுமைக்கு பாதகம் ஏற்படுத்துகின்ற வகையிலே ஜமாஅத் தொழுகையிலே நாங்கள் அதாவது நெருக்கமாக இருக்க வேண்டும். ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, யார் ஜமாஅத்தாக அழகாக சொல்கின்றார்களோ, யார் எந்த ஊரிலே ஒற்றுமையாக இருக்கின்றார்களோ, சப்புகளிலே சீராக இருக்கின்றார்களோ, அவருடைய உள்ளங்கள் எல்லாம் ஒன்று கொடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே எங்களுடைய சப்புகள் வேறுபட்டால், எங்களுடைய ஒற்றுமை சீர்குலைந்து போனால், எங்களுடைய உள்ளங்கள் வேறுபட்டு விடும். வாயால் நல்லாதா பேசுவோம், சிரித்து பேசுவோம், ஆனா உள்ளே பொறாமை வைத்துக் கொண்டிருப்போம். நல்லதாக இவரு கதைத்து வியாபாரம் பண்ணுவோம், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரு சகோதரனாக வாழுவோம், ஆனால் வாயால் அழகாக பேசுவோம், உள்ளத்திலே மிகப்பெரிய பொறாமை வளர்ந்து கொண்டிருக்கும். அபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒவ்வொரு நாளும் இந்த பொறாமையை விட்டு பாதுகாப்பு தெரிவினார். இது மிக பயங்கரமான ஒரு பாவம். பொறாமை என்ற அந்த பாவம் வந்துவிட்டால் ஒரு மனிதனுடைய அமல்கள் கபூல் செய்யப்படாது. ஹதீஸுகள் எமதற்கு ஒரு மனிதன் பொறாமை கொள்கிறான் என்றால், அந்த பொறாமை எப்படி ஒரு மனிதன் விறகை எப்படி நெருப்பு எரிக்கிறதோ அதுபோன்று ஏனைய நன்மைகளை எல்லாம் இந்த பொறாமை அப்படி அழித்து விடும் என்று சொன்னார். எனவே வாயிலே ஒன்றையும் உள்ளத்திலே ஒன்றையும் யாரும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதை வாயால் பேசுகின்றோமோ அதுவே உள்ளத்தில் இருக்க வேண்டும், எதுவே உள்ளத்தில் இருக்கிறோமோ அதுதான் வாயால் வெளிவர வேண்டும். எனவே அன்பான் அல்லாஹ்வும் நல்லடியார்களே, எப்போது ஒரு முஸ்லீம் மற்றவருக்கு பங்கம் விளைவிப்பதாக இருக்க முடியாது. ஜமாஅத் போன்ற தொழுகையில் நாங்கள் எவ்வளவு அழகாக ஒற்றுமையா இருக்கிறோம், அதே ஒற்றுமை பள்ளிக்கு வெளியே சென்றாலும் இருக்க வேண்டும். எனவே அன்பான் அல்லாஹ்வும் நல்லடியார்களே, இந்த விஷயத்திலே கருத்தில் நினைங்க. இரண்டாவது ஜும்மா தொழுகை. பாருங்கள், எங்களுடைய ஒற்றுமைக்கு வழிகாட்டாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் தனித்தனியாக 5 நேரம் அந்த தொழுவத்துக்கு போகிறோம் ஜமாத்தாக பள்ளியிலே. ஆனால் வாரத்திலே ஒரு நாள் ஜும்மாவுக்காக ஒன்று சேர்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒற்றுமை! ஒரு அறிவித்தலை கொடுத்தால் ஒரு ஊருக்கும் கேட்டு விடுகின்ற அளவுக்கு அல்லாஹ் ஒற்றுமை கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதன் ஜும்மாவுடைய நாளிலே ஒரு நேரம் இருக்கிற நேரத்திலே ஒரு மனிதன் என்ன துவாவை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான், அல்லாஹ் கபூல் செஞ்சு கொடுப்பான். எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுடைய நாள், ஒற்றுமையை வழிகாட்டக்கூடிய மிக முக்கியமான நாளாக அல்லாஹ் இன்றைய நாளை கொண்டிருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிமுடைய எந்த கடைகளும் திறந்திருக்காது. வியாபாரம் அல்ல எங்களுடைய நோக்கம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதன் நோக்கம் இலங்கையிலோ அல்ல வெளியிலோ எந்தெந்த இடங்களில் ஜும்மா பள்ளி இருக்கிறதோ எல்லா ஜும்மா பள்ளிகள் இப்படி ஒரு ஹதீப் இருந்து கொண்டு பேசுவார். அவர் பேசக்கூடிய வார்த்தை அவர் வாயால் பேசினாலும் அவர் குருவான ஹதீஸுடைய விஷயத்தை பேசுகிறார். அதை கேட்கக்கூடிய நல்ல எண்ணத்தோடு கேட்கின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களை, இது மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை. ஒவ்வொரு கிழமையும் எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஜமாத், மிகப்பெரிய ஒற்றுமையை வழிகாட்டுகின்ற இடங்களாக இந்த ஜும்மாவுடைய தினங்கள் இருக்கிறது. அடுத்து பெருநாள் தினங்கள். பெருநாள் தினம் வருகின்ற போது நாங்கள் எல்லோரும் கடை அடைத்து எங்களுக்குள்ளே எல்லா குரோதங்களையும் மறந்து எல்லோரும் முசாபா செய்து கொள்கிறோம். வாழ்விலே எத்தனையோ முறை நாங்கள் சேர்களை சந்திப்போமானால் முசாபா செய்து கொள்ள மாட்டோம். ஆனால் பெருநாள் தினம் வருகின்ற போது எங்களுடைய ஒற்றுமை வழிகாட்டப்படுகிறது. அதே போன்று ஹஜ்ஜுடைய காலம், நிறைய ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜிற்காக வேண்டி சென்று விட்டார்கள், இன்னும் சிலர்கள் செல்ல இருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பட்டதாரியாக இருந்தாலும் ஒரே ஆடை எல்லோரும் ஒரே வெள்ளை துணி ஆடையோடு இஸ்ராம் அந்த காபத்துள்ளாய் வளம் வருகிறார்கள். இவர் பணக்காரர், இவர் ஏழை, இவர் படித்தவர், இவர் ஆளின் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. இவர் வெள்ளை நாட்டவர், இவர் அரபு நாட்டவர் என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரும் ஒரே ஆடையோடு அங்கே கல்பத்துல்லாவிலே, அங்கே மக்கா மதீனாவிலே ஹஜ்ஜுடைய கடமையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக எங்களுக்கு இருக்கிறது. எங்கள் ஒற்றுமையை வழிகாட்டுவதற்கு எத்தனையோ மனிதர்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைகிறார்கள், இதையும் காரணமாக வைத்துத்தான் நுழைகிறார்கள். கண்ணியமானவர்களே, எல்லா நேரங்களிலும் ஹயாத்தாக்கப்படுகின்ற ஒரு பூமி இருக்கும் என்றால், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு சதா வாழுகின்ற ஒரு பூமி இருக்கும் என்றால் அது மக்காவும் மதீனாவும் என்ற அந்த பூமி தான். ஒவ்வொரு மாதத்திலும் உம்ராவிசா கொடுக்கப்படுகிற ஹஜ்ஜுடைய காலங்களை தவிர ஒவ்வொரு மாதத்திலும் 2-3 விசிட் இலங்கையிலும் எல்லா நாடுகளிலும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த காபத்துல்லாஹ் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மக்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு உதாரணம். இது மிகப்பெரிய ஒற்றுமையை வழிகாட்டுகின்ற ஒரு இடம். இந்த ஒற்றுமையை தாங்க முடியாமல் எத்தனையோ பேர் இன்று இஸ்லாத்துக்கு எதிரான சதிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்ற வருடம் கூட இந்த ஒற்றுமையை சீர்குலைக்க ஷியாயிசம், ஷியாக்கள் அந்த ஹஜ்ஜுடைய கடமைக்குள்ளே புகழ்ந்து ஹஜ்ஜாஜிகளை கொலை செய்தார்கள். ஆனால் இந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு எத்தனையோ சக்திகள் இயங்கினாலும் அல்லாஹ் அந்த ஒற்றுமையை நிலைநாட்டுவான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வான். என்ன சக்திகள் வந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை முறையடிப்பான். எனவே அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, இத்தகைய சந்தர்ப்பங்கள் ஒற்றுமையை வழிகாட்டக்கூடிய இடங்களாக இருக்கிறது. அடுத்து ஒற்றுமை சீர்குலைக்கின்ற சில காரணங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்னென்ன காரணங்களால்தான் ஒற்றுமை சீர்குலைக்கப்படுகிறது? ஒரு ஊரில் ஒற்றுமை இல்லையா, ஒரு குடும்பம் கலைகிறதா, ஒரு ஊரில் ஒரு ஜமாத்துக்கு மக்கள் கட்டுப்பட மாட்டார்களா? காரணம் என்ன என்று பார்த்தால் பின்வரக்கூடிய சில காரணம் இருக்கிறது. எனவே இந்த காரணத்தினூடாகத்தான் ஒற்றுமை சீர்குலைக்கப்படுகிறது. எனவே இந்த காரணங்கள் எல்லோரும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து எச்சரிக்கையாக இருங்கள். முதலாவது விஷயம், அதாவது எங்களுடைய ஒற்றுமை சீர்குலைவதற்காக ஏற்படுகின்ற முதலாவது காரணி, உறுப்புகளாலும் எங்களுடைய உறுப்புகளால் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க. கண்ணியமானவர்களே, இந்த உறுப்புகளால் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற போது எங்களுடைய ஒற்றுமை சீர்குலைகிறது. ஒற்றுமை சீர்குலைக்கின்ற காரணிகளை மிக பிரதானமான உறுப்பு எங்களுடைய நாவாக இருக்க. கண்ணியமானவர்களே, இந்த நாவு 50 கிராம் எடையுடைய நாவு, ஆனால் 50 கிலோகிராம் எடையுடைய இந்த முழு உடம்பையும் கொண்டு நரகிலே தள்ளக்கூடிய மிக பயங்கரமானது இந்த நாவு. ஆனால் இதே நாவின் மூலமாக ஒரு மனிதன் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் அந்த மறைவான மர்மஸ்தானத்தையும் யார் இந்த நாவையும் பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுக்க நான் தயார் என்றார்கள். நான் தயார் என்று கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்படுத்தார்கள். ஏன் காரணம், இந்த இரண்டு உறுப்பும் மிக பயங்கரமான உறுப்பு. ஒரு ஊருக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் மக்கள் வாழ்கிறார்களா? அதற்கு காரணம் இந்த நாவு. ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துகின்றார்களா? தலாக்கிலே போய் விழுகிறதா? காரணம் இந்த மனிதனுடைய மர்மஸ்தானம். எனவே அன்பான அல்லாஹ் நல்லே, இது மிக பயங்கரமானது. ஊருக்குள்ளே மக்கள் கட்டுப்பாடு இல்லை, ஊருக்குள்ளே மக்கள் ஒரு நிர்வாகத்தை கட்டுப்படுகிறார்கள், ஒரு சங்கத்துக்கு கட்டுப்படுகிறார்கள், ஜமாத்தை விட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள் என்றால் சில காரணம் இருக்கிறது. அந்த காரணங்களை ஒன்று, எங்களுடைய உறுப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தாமல் இந்த உறுப்புகளின் ஊடாக மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுத்த சில பகுதிகளை நாங்கள் காணுகின்றோம். அதிகாரங்களை பயன்படுத்தி சிலர்கள் சிலருக்கு அடிப்பார்கள், சிலர் சிலருக்கு பயங்கரமாக எச்சரிப்பார்கள், ஏசுவார்கள். அன்பான அல்லாஹ்வின் நடியார்களே, ஒரு மனிதன் தவறு செய்கின்ற போது அவனை திருத்துவதற்கு அனுமதி இருக்கிறது, ஆனால் அவருடைய குறையை பகிரங்கப்படுத்துவதற்கு யாருக்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்லி தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் ஜாஹிலியா காலம், மதுவிலும் விபச்சாரத்திலும் மிக பயங்கரமான காலகட்டத்திலே வாழ்ந்தார்கள். எந்த அளவு விபச்சாரம், எந்த அளவு மது அருந்தின காலம் என்று எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. சிறு பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்கின்ற ஒரு காலம். அந்த காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாடுதான் அந்த மக்களை வர வைத்தது. நபியவர்கள் கடினமான உள்ளம் கொண்டவர்களாக இருந்தால் அந்த மக்கள் விரண்டோடி இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளால் இரக்கமாக அன்பாக எல்லோரையும் மரவணைத்தார்கள். அதனால் இன்று ஒற்றுமை மேலோங்கியது. இந்த மார்க்கத்திலே மக்கள் எல்லாம் சாரி சாரிய வருகிறார்கள். இன்னும் முழு உலகிலும் அதிகமாக மொழியப்படக்கூடிய ஒரு மனிதருடைய பெயராக இருக்கும் என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் தான். இன்னும் முழு உலகிலும் அதிகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு மத வாசகம், மார்க்க வாசகம் இருக்கும் என்றால் அது அதான் தான். கண்ணியமானவர்களே, ஏனைய மக்களுடைய மதங்களையும் அனுஷ்டானங்களையும் ஞாபகப்படுத்துவதற்கு ஒரு மொழி, ஒரு ஓசை இருக்கும். ஆனால் அது வேற வேற நாடுகளுக்கு செல்கின்ற அவருடைய பாசைகளில் அது வேறுபடும். ஆனால் எங்களுடைய அதான், மக்காவிலும் இதே அதான் தான், இலங்கையிலும் இதே அதான் தான். அதே போன்று கருப்பு நிற ஒரு நாட்டுக்கு போனாலும் அதே அதான் தான். ஏசியன் கண்டி ஆசிய நாடுகளுக்கு போனாலும் இதே அதான் தான். எந்த வித்தியாசம் இல்லாமல் எந்த மூளை முழுக்கிலே ஒரு முஸ்லீம் இருந்தாலும் அங்கே அவர்கள் அந்த பள்ளியை அடையாளம் கண்டவர்கள் சொல்ல முடியும். ஆனால் எங்களுடைய இஸ்லாம் ஒரு அழகான தெளிவான மார்க்கம். ஒற்றுமைக்கு இந்த ஒன்றை போதும் எங்கள் வழங்குவதற்கு அன்பான அல்லாஹ்வும் நல்லடியார்களே. எனவே எங்களுடைய உறுப்புகளின் ஊடாக நாங்கள் மற்றவர்கள் தொந்தரவு கொடுக்கின்ற போது எங்களுடைய ஒற்றுமை சீர்குலைகிறது. இது மிக முக்கியமான பிரதான காரணம். இரண்டாவது காணி பிரச்சனை. பிரச்சனைகள் மூலமாக ஒற்றுமை சீர்குலைகிறது. மிக முக்கியமாக காணி பிரச்சனை. ஆனால் காணி பிரச்சனை சொல்வதற்கு முன்னதாக இந்து சர்வ சாதாரணமாக சிறு பிள்ளைகளுடைய பிரச்சனையை வைத்துக் கொண்டு, கோழி பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு வருடா வருடம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பகைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மூணு நாளைக்கு மேலாக வெறுத்து இருக்கிறாரோ பொமாசார், அவர் அப்படியா நிலைமையிலே மௌத்தாகிவிட்டார். மூணு நாளைக்கு மேலே ஒரு முஸ்லிமோடு கோபித்துக் கொண்டு மௌத்தாகிவிட்டார் என்றால் நபியோ சொன்னார்கள், தஹலன்னார், அவர் நரகம் நுழைந்து விட்டார் என்று சொன்னார்கள். நரகம் நுழைவார் எதிர்காலத்தில் சொல்லல, நரகம் நுழைகிறார் நிகழ்காலத்தில் சொல்லல, நரகம் நுழைந்து விட்டார். இறந்த காலம் எப்போது மௌத்தாகிறாரோ அப்போதே அவர் நரகம்தான் என்ற கருத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, ஹதீஸுகளில் வந்திருக்கிறது, யார் ஒரு முஸ்லீம் ஒரு வருடம் கோபித்துக் கொண்டிருக்கிறாரோ, ஒரு வருடம் அவனுடைய முகத்தை பார்த்து பேசாமல் இருக்கிறாரோ, அவர் ஒரு கொலையாளி என நபியர் சொன்னார்கள். இரண்டு வருடம் கோபித்துக் கொண்டிருந்தால் இரண்டு ஒரு மனிதன் இரண்டு கொலையை செய்திருக்கு சமன். அவன் எல்லாம் ஒரு சிலை கையின்றான், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்துது, யா அல்லாஹ் நான் ஓட்ட நோம்புகளை கபூல் செய்து, யா அல்லாஹ் இந்த பிள்ளை மூட்டிய நோய் நம்பரத்தை நீக்கிருந்த எல்லாவற்றை கையேந்துகிறான். அல்லாஹ் அவனுடைய துவாவை எப்படி கபூல் செய்ய போகிறான்? இரண்டு கொலைகளை செய்த ஒரு கொலையாளி. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பலவீனங்களை விட்டு எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகளுக்காக வேண்டி எங்களுடைய, அதாவது எங்களுக்கு பெருமதியான அந்த கோரிக்கத்தை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யாரோ சான் அளவு ஒரு முஸ்லீமுடைய காணி அபகரிக்கிறாரோ, ஒரு மனிதனுடைய காணி அபகரிக்கிறாரோ, அந்த மனிதருக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையிலே இந்த சான் அளவு இந்த உலக ஆசை ஏற்பட்டதற்காக அல்லாஹ் முழு பூமியையும் என்ன செய்வான், ஏழு பூமியை அவனுடைய கழுத்திலே மாலையாக அணிவிப்பான். நவுது பில்லாஹ், அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த ஒற்றையடி பாதைக்காக ஒரு பைக், ஒரு சிறிய குவிச்சக்கர வண்டி, அல்லது மிதிவண்டி போவதற்காக சிறிய ஒரு பாதையிலே சிறிய ஒரு இடத்துக்காக சிறிய ஒரு வேலை போடுவதற்காக சின்ன காணிக்காக நாங்கள் பிரச்சனை பட்டுக் கொள்கிறோம் என்றால் மௌத்தானால் அந்த காணி கூவி வராது யாரோ சொன்ன கொண்டாடுவார்கள். எனவே எங்களுக்கு அல்லாஹ் மிக பயங்கரமான தண்டனை தருவான். எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இரண்டாவது எங்களை ஒற்றுமையை சீர்குலைப்பது காரணிகளை ஒன்று, அதாவது காணி பிரச்சனை, பிரச்சனைகள் ஏற்படுவது. இரண்டாவது கோட்டி போட்டு அதாவது மூன்றாவது கோட்டி போட்டு வியாபாரம் செய்வது. வியாபாரம் செய்யத்தான் வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வைத்தார்கள், நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள், அதனூடாக நீங்கள் பரக்கத்து செய்யப்படுவீர்கள். நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்யுங்கள், உண்மையை உண்மையை உள்ளபடி சொல்லுங்கள், பொய் கலப்புகள் இல்லாமல் வியாபாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு பரக்கம் செய்வான், உங்களுடைய வாழ்வில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவான். நிறைய அவர் ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் கூட்டு வியாபாரம் செய்கின்ற போது நல்ல முறையில் எங்களுக்குள்ளே பரஸ்பரம் இருக்கவன் உண்மை பேச வேண்டும். இதற்கு மாற்றமாக போட்டி போட்டுக் கொண்டு அவருடைய வியாபாரத்தை உடைப்பதற்கு நான் விலையை குறைத்துக் கொள்வது, இன்னருடைய உண்மையிலே வந்த விலையை விடவும் குறைத்து சிலர் வியாபாரத்தை நல்ல விலைக்கு தருகிறேன், அவர் அந்த இடத்திலே ஒரு பொருளை வாங்கிவிட்டு வந்து விடத்திலே வெறுமனை இவரத்திலே என்ன விலை என்பதற்காக கேட்பார். ஆனால் உண்மையிற்கு வந்த விலையை விடவும் குறைத்து ஒரு விலையை சொல்லுவார். அன்பான் அல்லாஹ்வின் நபியார், இந்த இடத்திலே மிக பயங்கரமான பாவம், ஒரு மனிதன் என்ன செய்கிறான், மற்ற மனிதன் மீது பொறாமைப்படுகிறான், அடுத்த இந்த மனிதன் பொய் சொல்கிறான். அதிசயம் வந்திருக்கிறது. எந்த அளவு என்றால் ஒரு மனிதன் ஒரு பொய் சொன்னால், ஒரு பொய் சொன்னால் மலைக்கு அவனை விட்டும் ஒரு மைல் தூரமாகிறார், ஒரு மைல் தூரமாகிறார். அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, நாங்கள் 100 பொய் சொல்லிவிட்டோம் என்றால் எங்களை விட்டு 100 மைல் மலைக்கு தூரமாகிறார். உண்மையிலே நாங்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சொல்லக்கூடிய பொய்களுடைய அந்த நாட்டம் எங்களுக்கு விளங்குமாக இருந்தால் யாரும் இன்னொரு மூமினுடைய பக்கத்தில் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு இங்கு பொய் கலந்திருக்கிறது. வியாபாரத்திலே போய், கணவன் மனைவி வாழ்க்கையிலே போய், ஊருக்குள்ளே போய், எல்லா இடத்திலும் இந்த பொய் கலந்திருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொய் கலக்குமாக இருந்தால் மலைக்குமாருடைய பாதுகாப்பு இல்லாமல் எங்களுடைய உயிர் பறிக்கப்படும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போட்டி போட்டு வியாபாரம் செய்தல் இதுவும் எங்களுடைய ஒற்றுமை சீர்குலைப்பதற்கு பிரதான காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. அடுத்து தவறுகளை பரகசியப்படுத்துதல், மற்றவர்களை தப்பெண்ணம் கொள்ளுதல், இதுவும் அதாவது ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு மனிதன் தப்பு தவறு செய்கிறான், அவன் அறியாமலே செய்கிறான் அல்லது அவன் விளங்கிக் கொண்டு செய்கிறான். அறியாமையில் செய்தால் அவருக்கு நாம் ஞாபகப்படுத்த வேண்டும், விளங்கிக் கொண்டு செய்தால் அவரை நாங்கள் அணுகி ஹிக்மத்தான முறையிலே இஸ்லாம் அழகான வழிகாட்டிலே சொல்லுவதற்கு அந்த முறையிலே அவரை அணுகி நாங்கள் திருத்த வேண்டும். அப்படித்தான் இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டி தருகிறது. அந்த முறையில் தான் அந்த தவறை நாங்கள் திருத்த வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமான முறையில் அவருடைய குறைகளை பகிரங்கப்படுத்த முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை கண்டு அதை மறைக்கிறாரோ கயாமத்துரிய நாளையிலே அந்த மனிதனுடைய குறையை அல்லாஹ் மறைத்து மன்னித்து விடுவார். சுபஹானல்லாஹ். எங்களுக்கு எப்போது உதவிகள் தேவை? இந்த உலகத்தில் அல்ல. இந்த உலகத்தில் ஒரு சகோதரன் கஷ்டத்தில் விழுந்தால் இன்னொரு சகோதரன் கை கொடுக்க இருக்கிறான். ஒரு தொழிலாளி கஷ்டத்தில் விழுந்தால் அடுத்த பக்கத்திலே உள்ள ஒரு தொழிலாளி அவருக்கு கை கொடுக்க இருக்கிறார். ஒரு விவசாயி கஷ்டத்தில் விழுந்தால் பக்கத்தில் ஒரு விவசாயி கை கொடுப்பார். ஒரு ஊரார் கஷ்டத்தில் விழுந்தால் பக்கத்தில் ஊரார்கள் கை கொடுப்பார்கள். ஆனால் யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு நாள் வரும், அதுதான் கயாமத்துரிய நாள். அந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ரப் இருக்கிறான். அந்த ரப் உதவி செய்ய வேண்டும் என்றால் அந்த உலகத்திலே மக்களுடைய குறைகளை கண்டால் அவைகளை நாங்கள் மறைக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் எங்களுக்கு மௌத்துக்கு பின்னால் எங்களுடைய குறைகளை மறைப்பான், மன்னிப்பான். அடுத்து நாங்கள் குடும்பம் மஜ்லிஸ் போன்றவைகளுடைய அமானதங்களை பேணுதல், இதுவும் மிக முக்கியமான ஒரு காரணம். எங்களை ஒற்றுமை சீர்குலைவதற்கு குடும்பங்கள் மஜ்லிஸுடைய அமானதங்கள் பேணப்படாமையும் குடும்பங்கள் அதாவது ஒற்றுமை சீர்குலைவதற்கு காரணம். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார், ஒரு மஜ்லிஸ் அமான், ஒரு நிர்வாகம் இருக்கிறதே இது ஒரு அமானிதம். நிர்வாகத்துக்குள்ளே பேசக்கூடிய 7 பேரோ 9 பேரோ 10 பேரோ இருந்து பேசக்கூடிய விஷயங்கள் அமானிதம். அது வெளியிலே சென்று விடக்கூடாது. உதாரணமா ஒரு மனிதத்திலே தப்பான ஒரு விடயம் இருக்கிறது, ஒரு மனிதனத்திலே கரவு இருக்கிறது, ஒரு மனிதனிலே கெட்ட குணம் இருக்கிறது, அவரை திருத்துவதற்கு எல்லோரும் சேர்ந்து நல்ல எண்ணத்தோடு மசூரா பண்ணுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் அந்த மஜ்லிஸ் இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்கிறார், அவரிடத்திலே போய் சொல்லுகிறார், இப்படி உங்களை பிடிக்க போகிறார் நிர்வாகத்தால், எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களை இவர் சுத்த முனாஃபிக் என்று சொன்னார். எனவே ஒரு மஜ்லிஸ் என்பது அமானிதம். அதற்குள்ளே பேசப்படக்கூடிய விடயங்கள் எங்களுடைய மனைவிமார்கள் கூட நாங்கள் சொல்லக்கூடாது. சில என்ன செய்வார்கள், தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே சொல்வார்கள், நண்பர்களிடத்திலே சொல்வார்கள். இப்படி எந்த விஷயத்தையும் பகிரங்கப்படுத்தக்கூடாது. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கயாமத்துடைய நாளிலே வேதனையிலே கடுமையானவன் யார் என்று சொன்னால், கணவன் மனைவி இருவரும் உல்லாசமாக சந்தோஷமாக இருந்து வைத்து அவர்களுக்கு நடக்கின்ற கதைகள் அந்த நடந்த விடயங்களை வெளியிலே சொல்லுகின்றாரே, அந்த மனிதருக்கு தான் கயாமத்துடைய நாளை வேதனையால் கடுமையான வேதனை கொடுக்கப்படுகின்றார்கள். அன்பான அல்லாஹ் நல்லவர்கள், அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே நடக்கின்ற விடயம் வெளியிலே தெரியக்கூடாது, ஒரு நிர்வாகத்துக்குள்ளே நடக்கின்ற கதைக்கின்ற விடயங்கள் வெளியிலே ஜமாஅத்துக்கு தெரியக்கூடாது, ஒரு கிளர் ஒரு சொசைட்டி ஒரு கமிட்டிக்கு மத்தியிலே பேசக்கூடிய விடயங்கள் மற்ற இடங்களுக்கு தெரியக்கூடாது. அது ஒரு அமானிதம், அது ஒரு மிக முக்கியமான ஒரு சொல் பாதுகாப்பு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு விடயத்தை பேசிவிட்டு உங்களிடத்தில் செல்கிறார், அந்த சொல் உங்களுக்காக அழைக்கப்பட்ட ஒரு அமானிதம், அதை நீங்கள் யாருக்கும் பகிரங்கப்படுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள். இது ஒரு அமானிதத்தை போல இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். ஒரு மஜ்லிஸில் ஒரு கூட்டம் நடக்கிறது, உலமாக்களுடைய கூட்டம் நடக்கிறது, அல்லது பழைய மாணவருடைய கூட்டம் நடக்கிறது, அது ஜமாஅத்துடைய கூட்டம் நடக்கிறது, சபையில யாராவது வந்து அவருடைய அனுமதியை பெறாமல் உட்கார முடியாது. உதாரணமாக நிர்வாகத்துடைய கூட்டம் நடக்கும், ஒரு சாதாரண ஒரு ஜமாஅத்தார வந்து அந்த இடத்திலே உட்கார முடியாது, சலாம் சொல்லி அனுமதி கேட்டுத்தான் உட்கார வேண்டும். அவர்கள் பதில் கொடுத்து, இது நிர்வாகத்துடைய கூட்டம், இது உலமாக்களுடைய கூட்டம், இது ஆசிரியமாரிய கூட்டம், இந்த இடத்துல நாங்கள் இந்த விடயத்தான் பேசிக் கொள்கின்றோம், உங்களை நாங்கள் வேறு விடயத்தில் வேறு தனிப்பட்டதை சந்திக்கிறோம் என்று சொன்னால் அவர் போய்விட வேண்டும். ஆனால் அனுமதி பெறாமல் அந்த சபையிலே வந்து உட்காருவது பாவம், இஸ்லாத்தின் பார்வையிலே பாவம். அதிசயங்களை வந்து ஒரு மனிதன் சலாம் கூறி மூணு முறை சலாம் கூறி ஒரு மனிதனுக்கு பதில் அளிக்கப்பட்டால் அவர் அந்த இடத்தில் இருக்க வேண்டும், அதற்கு மேலாக சலாம் சொல்லக்கூடாது, அவன் திரும்பிவிட வேண்டும், அனுமதி கொடுத்தால் தான் நுழைய வேண்டும் என்று சொல்லல்லாக அழகான வழிகாட்டலை சொல்லித் தந்தார்கள் அன்பான் அல்லாஹ் நபியார்கள். அடுத்த விஷயம், தேர்தல் காலங்களிலே ஒற்றுமை சீர்குலைவதற்கு ஒரு பிரதான காரணமாக இருக்கும். சில வேளைகளிலே தேர்தல் காலங்கள் வருகின்ற போது எங்களுடைய ஒற்றுமைகள் சீர்குலையும். யாரோ ஒரு மாற்று மத சகோதரருக்காக வேண்டி வேலை செய்யக்கூடியவர்கள், ஊரிலே உள்ள நிரந்தரமான முகத்தை பார்க்கின்றவருடைய உள்ளத்தை உடைத்து எப்போதும் அவர் கோபித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார். அன்பான் அல்லாஹ் நடிகார்களே, இப்படி யாரும் செய்ய வேண்டாம். இஸ்லாத்தின் விரோதிகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன் தம்சக்கும் ஹசனத்தும் தசூஹும், உங்களுக்கு நலவுகள் நடந்தால் அந்த விரோதிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் வருத்தப்படுவார்கள். இந்த முஸ்லீம்களுக்கு நலவுகள் நடந்து விட்டதே என்று அவர்கள் கவலைப்படுவார்கள். அதே போன்று வயின் துசிபுக்கும் சையாக்கும், உங்களுக்கு ஏதாவது கெட்ட விடயம், தப்பான விடயம், ஊருக்குள்ளே பிணக்கு பிரச்சனை ஏற்பட்டு விட்டதா, எப்பிரபுகா அந்த விரோதிகள் சந்தோஷப்படுவார்கள். தேர்தல் காலங்களில் மாத்திரம் எங்களோடு ஒன்றிணைந்து கலந்துவிட்டு ஓட்டை பெற்றுவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட விரோதிகள் இருக்கிறார்கள், அந்த விரோதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உங்களுக்கு நலவு நடந்தால் அவர்களுக்கு வருத்தம் ஏற்படும், உங்களுக்கு கஷ்டம் நடந்தால் அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அன்பான அல்லாஹ் நல்லியார்களே, இன்னும் விட்டுவிட்டு காபிர்களை நண்பர்களாக எடுத்துக் கொள்ளக்கூடாது, உட்ட நண்பர்களாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. இன்னொருத்தில் நீங்கள் யகூதிகளை நசராக்கள் எங்களுடைய தோழர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி யாரால் அவர்கள் தோழர்களாக எடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான அல்லாஹ் நல்லவர்களே, இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற காரணங்கள் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. தேர்தல் காலங்கள் வருகின்ற போது நாங்கள் நினைச்சோம் ஏதோ ஒரு கட்சிக்கு வேலை செய்வோம், ஆனால் அந்த கட்சிக்கார் அந்த காலத்தை முடித்ததும் அவர் வெந்தோ தோத்தோ எங்களை விட்டு சென்று விடுவார். ஊரிலே உள்ளோரோ அது காலா காலம் நாங்கள் கோபித்துக் கொண்டிருப்போம். இதன் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு மிக பயங்கரமான தண்டனை மௌத்துக்கு பின்னால் தருவான். இவைகள் இன்னும் சில காரணங்கள் இருக்கிற நேரம் போதாமையாக முடித்துக் கொள்கின்றேன். அடுத்த சில முக்கியமான சில விஷயங்களை சொல்லிவிட்டு ஹுத்பாவை நிறைவு கொள்கின்றேன். அதாவது ஒற்றுமை இல்லாது போனால், ஒற்றுமை இல்லாது போனால் எங்களுக்கு ஏற்படுகின்ற விளைவுகளும் மிக பயங்கரமான விளைவு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை சொல்லித் தந்தார்கள். எப்படி என்றால், நாங்கள் ஒன்றுபடவில்லை என்றால், எங்களுக்குள்ளே குரோதங்களும் விரோதங்களும் நிறைந்திருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய உதவி தடைப்படும். எதுல்லாஹி அலல் ஜமாஅ, ஒரு கூட்டத்தின் மீதான ஒற்றுமையாக இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். எனவே அல்லாஹ்வின் உதவி தடைப்படும் ஒற்றுமை இல்லாமல் வாழ்கின்ற போது எனவே ஒற்றுமையாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாங்கள் பிணக்கோடும் பிரச்சனையோடு வாழ்ந்தால் அல்லாஹு தஆலா எங்களை பற்றிய நல்லெண்ணத்தை காஃபிருடைய உள்ளத்திலே போட மாட்டான். காஃபிருடைய பார்வையிலே அல்லாஹ் எங்களை ஒரு சிறிய கூட்டமாக காட்டுவான். நாங்கள் எவ்வளவு பெரிய பலசாலிகளாக இருந்தாலும், எவ்வளவு பணத்தோடு எவ்வளவு சக்தியோடு தைரியமாக வாழ்ந்தாலும், அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் எங்களை பற்றிய ஒரு வித்தியாசமான பார்வையில் எங்களை காட்டிவிடுவான். இது எங்களுடைய ஒற்றுமைகளை சீர்குலைகின் போது ஏற்படவில்லை மிக பயங்கரமான ஆபத்துக்கள். அல்லாஹ் எங்களை பல வழிகளால் சோதிப்பான். இப்படியான நிறைய விடயம் இருக்கிறார் அல்லாஹ் நல்லவியார்களே. எனவே இப்படியான காரியங்களிலே எங்களுடைய ஒற்றுமை சீர்குலைக்கப்படும் என்றால், எங்களுடைய ஒற்றுமைக்கு பாதகம் ஏற்படுமாக இருந்தால், நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுடைய உதவிக்கு நாங்கள் தடையாக இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒற்றுமை இல்லாது வாழ்கின்ற போது அல்லாஹ்வுடைய உதவி தடைப்படும் என்பதற்கு இந்த ஹதீஸ் சொல்லிவிட்டு ஹுத்பாவை நிறைவுபடுத்துகிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸில் இருக்கின்ற போதும் ஒரு உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சகீனத், அல்லாஹ்வுடைய அமைதி ஒரு கூட்டத்துக்கு இறங்காத அவர்களுக்கு மத்தியிலே உறவுகளை துண்டித்து வாழுகின்றவன் இருக்கின்ற வரைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி வைத்ததும் ஒரு மனிதர் அப்படியே எழுந்து அந்த இடத்திலே இன்று சென்று மீண்டும் சில நேரங்கள் கழித்து அந்த இடத்திலே வந்து உட்கார்ந்து போகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், எங்கே போனீர், என்ன செய்து விட்டு வந்து உட்கார்ந்தீர் என்று கேட்கிறார். அப்போது அவர் சொன்னார், நான் என்னுடைய உறவுகளிலே ஒருவரோடு கோபித்துக் கொண்டிருந்தேன். எனவே நான் இந்த சபையில இருந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் இந்த சபைக்கு இறங்காமல் போனால் நான் ஒரு காரணம் அல்லவா? இத்தகைய மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வர இருக்கிறது. அந்த ரஹ்மத்துக்கு தடையாக நான் இருந்தால் அல்லாஹ் என்னை மிக பயங்கரமாக சோதிப்பான் என்ற அடிப்படையிலே நான் அந்த ஒரு உறவில் எங்களுடைய உறவில் ஒருவரை நான் அதை பகைத்துக் கொண்டு கோபித்துக் கொண்டிருந்த அவரோடு முசாபா செய்து விட்டு வந்து சபையிலே உட்கார்ந்தேன். எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு நான் உள்ளாகவே என நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் சொன்னார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாராவது உள்ளத்திலே புரோதங்கள் விரோதங்கள் அவைகளை மறந்துவிட்டு முசாபா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு உதவிகளை அள்ளி வழங்குவான். அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆனில் ஆயத்தா சொல்கிறார், நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், நீங்கள் ஒற்றுமைக்கு எப்போதும் சாதகமானவர்களாக ஒற்றுமையை வளர்க்கின்றவராக இருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மூணு சந்தர்ப்பங்களை பொய் சொல்ல முடியும், அதிலே ஒரு சந்தர்ப்பம் இரண்டு மனிதர்கள் கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டிய ஒரு மனிதன் பொய் சொல்ல முடியும் என்று அன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வைத்தார்கள். என்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய பேச்சுகள் எப்படி ஒன்றுபடுகிறதோ அதுபோல் எங்களுடைய உள்ளங்களையும் அல்லாஹ் ஒன்றுபட்டதாக ஆக்கியிருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனைவருக்கும் அவனுடைய அருளையும் மேலான சகீனத்தையும் எல்லா சந்தர்ப்பங்களையும் வழங்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து பொருத்தமானவர்களாக எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வா ஆஃபர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.